விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 46.
எனது அருமை அன்புள்ளங்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மிசூரி மாநிலத்தின் செடாலியா என்ற ஊரில் ஒரு வீட்டிற்கு முன் வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகையில் பின்வரும் வார்த்தைகள் காணப்பட்டன.
22 வயதான ஜெசிகா வில்லியம்ஸ் ஹெராயின் போதைப்பொருள் காரணமாக 2016 பிப்ரவரி 10 இங்கு காலமானார். செடாலியாவில் ஹெராயின் நடமாட்டம் உள்ளது. அதை பற்றி நாம் மௌனம் காத்தால் எங்கள் மகளைப் போல் இன்னும் பலரை அது கொன்றுவிடும். இதை பற்றி பேசுங்கள்.
இளம்பெண் ஜெசிகாவின் மரணத்தை குறித்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறிவிப்பு செடாலியா நகரில் ஹெராயின் நடமாட்டத்தை குறைத்திருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அன்புள்ளங்களே, தங்கள் மௌனத்தால் தங்கள் மகளின் மரணத்திற்கு தாங்களும் காரணமாக இருந்தோம் என்று அவரது குடும்பத்தினர் அந்த அறிக்கையில் மறைமுகமாக கூறியிருப்பது நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. குடும்பத்தில் ஒருவர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார் என்பதை வீட்டில் உள்ள அனைவரும் வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடாமல் பாதுகாத்து வருவர். ஒருவேளை ஜெசிகாவின் குடும்பத்தினர் இதை பற்றி பேசியிருந்தால் இன்னும் சிலர் தங்கள் குடும்பத்திலும் இந்த பிரச்சனை உள்ளதென்று பேசியிருப்பர். தங்கள் பிரச்சனைக்கு காரணமான போதைப்பொருள் தங்கள் பகுதியில் நடமாடி வருகின்றது என்பதை பலரும் அறிந்து அதை தடுக்க முயன்றிருப்பர்.
அன்பு நெஞ்சங்களே, குடும்பத்தில் ஒருவர் நோயுற்றால், குறிப்பாக ஒருவர் நீண்ட காலமாக நோயுற்றால், அவர்களை பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு உறவுகளோடு பேசி ஆறுதல் தேடுவோம். ஆனால் ஒரு சில நோய்களை பற்றி பேசுவதற்கு தயங்குவோம். எடுத்துக்காட்டாக, குடும்பத்தில் ஒருவருக்கு தொழுநோய் உள்ளதென்பதை யாரிடமும் சொல்ல மாட்டோம். அந்த நோய் படிப்படியாக முற்றுகையில் பிறருக்கு தெரிய வரும். அதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்கு, குறிப்பாக இள வயதுள்ள ஒருவருக்கு வலிப்பு நோய் இருப்பதை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டோம். அவர் என்றாவது ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே அந்த நோயின் காரணமாக துன்புற நேர்ந்தால் அவ்வேளையில் அதுவரை மூடி வைத்த ரகசியம் வெளியே வந்துவிடும்.
அன்பு இதயங்களே, கொடிய பழக்கங்களுக்கு அடிமையான ஒருவரோடு அல்லது நோயுற்ற ஒருவரோடு குடும்பத்தினர் மேற்கொள்ளும் போராட்டங்களை மார்க்கு நற்செய்தி 9 கூறப்பட்டுள்ள புதுமை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இயேசு வாழ்ந்த காலத்தில் வலிப்பு நோய் உள்ளவரை தீய ஆவி பீடித்த ஒருவராக இஸ்ரேல் மக்கள் எண்ணி வந்தனர். குழந்தை பருவம் முதல் இந்த நோய் உள்ளது என்பதை உணர்ந்த அந்த பெற்றோர் அதை தீர்ப்பதற்கு பல வழிகளில் முயன்று தோற்றுப்போயிருக்க வேண்டும். இப்போது அந்த சிறுவனின் தந்தை இயேசுவை தேடி வந்துள்ளார். அந்த சிறுவனை தன்னிடம் கொணரும்படி இயேசு கூறியதும் அங்கு நிகழ்ந்ததை நற்செய்தியாளர் மார்க்கு இவ்விதம் விவரிக்கின்றார்.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 9. அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகின்றது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு என்றார்.
அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே, அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே.
அன்பு இதயங்களே, தன் மகனின் நிலையை ஊரார் முன்னிலையில் இயேசுவிடம் விளக்கிய போது அந்த தந்தையின் உள்ளம் வெகுவாக காயப்பட்டிருக்க வேண்டும். இந்த விளக்கங்களுக்கு பிறகு அவர் இயேசுவிடம் எழுப்பும் ஒரு வேண்டுதல் நம் உள்ளங்களை தொடுகின்றது. தன் மகன் குணம் பெற வேண்டுமென்று அந்த தந்தை மேற்கொண்ட பல முயற்சிகள் தோல்வியடைந்ததால் மனம் சோர்ந்து போயிருந்த அந்த தந்தை தயக்கத்தோடு எழுப்பும் அந்த வேண்டுதலும் அதற்கு இயேசு கூறிய பதிலும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன.
சிறுவனின் தந்தை, உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகின்றேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார்.
அன்பு இதயங்களே, உள்ளத்தை உருக்கும் ஒரு காட்சி இது. பொதுவாக ஆண்கள் அழக்கூடாது, அதுவும் பொது இடங்களில் பலருக்கு முன் அழக்கூடாது என்பது பல நாடுகளில் நிலவி வரும் வழக்கு. இங்கு நாம் சந்திக்கும் தந்தையோ கூட்டத்தின் முன்னால் கதறி அழுகின்றார். தன் மகனை காப்பாற்ற அவர் மேற்கொண்ட போராட்டங்கள், அதுவரை கண்ட தோல்விகள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் போட்டு பூட்டி வைத்து ஒருவேளை இரவில் தனிமையில் அவர் அழுதிருக்கக்கூடும். அவ்விதம் தேக்கி வைத்த உணர்வுகளெல்லாம் மடைத்திறந்து கொட்டுகின்றன இயேசுவுக்கு முன். அவர் உள்ளத்தின் காயங்களெல்லாம் இயேசுவுக்கு முன்னால் திறக்கப்படுகின்றன.
அன்பு இதயங்களே, இயேசு ஒரு சராசரி மந்திரவாதியாக இருந்திருந்தால் உம்மால் இயலுமானால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அந்த தந்தை கூறியதை தன் மந்திர சக்திக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக கருதி தன் மந்திர சக்தியை தாறுமாறாக பயன்படுத்தி இருப்பார். ஆனால் இயேசு மந்திரவாதி அல்ல, மக்களின் பிணி தீர்க்க வந்த மனுமகன். எனவே தன் சக்தி மீது சாய்ந்து நின்ற அந்த தந்தையை அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் மீது சாயும்படி செய்கின்றார். இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று அந்த தந்தைக்கு உறுதியளிக்கின்றார். மகன் குணமாகும் அந்நேரத்தில் தந்தையும் குணமாகின்றார். தான் இத்தனை ஆண்டுகளாக நம்பி வந்த இறைவன் தன்னை கைவிடவில்லை என்ற புத்துணர்வுடன் நலமடைந்த தன் மகனை அணைத்தபடி தந்தை இல்லம் திரும்புகின்றார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த தந்தை தனது மகனது குறையை விளக்கும் வரிகள் அழிவை தேடிக்கொள்ளும் பல பழக்கங்களுக்கு அடிமையாகி போன இளையோரை பற்றி சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றன. போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது பணம் படைத்தவர்கள் மட்டுமென்று நாம் எண்ணியிருந்த காலம் உண்டு. ஆனால் இப்பழக்கம் சமுதாயத்தில் ஏழை பணக்காரர் என்ற எல்லாரிடையிலும் எல்லா வயதினரிடையிலும் இருப்பது அதிர்ச்சி தரும் உண்மை. குறிப்பாக அண்மைய சில ஆண்டுகளாக பள்ளி சிறுவர்கள் நடுவே போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது என்பது நம்மை நிலைக்குலையச் செய்துள்ள உண்மை. இதைவிட இன்னும் கொடுமையான ஓர் உண்மை என்னவென்றால், சிறுவர் சிறுமியர் விரும்பி சாப்பிடும் மிட்டாய்களில் போதை தரும் பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளன என்பதுதான்.
இவ்வாண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெளியான ஒரு செய்தியில் சென்னையில் போதைப் பொருள் கலந்த மிட்டாய்கள் பள்ளி சிறுவர்கள் மத்தியில் விற்கப்பட்டன என்றும், இந்த மிட்டாய்கள் பீகார் மாநிலத்தில் செய்யப்பட்டு சென்னைக்கு இறக்குமதி ஆயின என்றும் கூறப்பட்டது. இதில் இன்னும் வேதனையான ஒரு பின்னணி என்னவெனில், இதே போன்ற மிட்டாய்கள் 5 வருடங்களுக்கு முன்பு ஒருமுறை கைப்பற்றப்பட்டன என்றும், அவ்வேளையில் தகுந்த நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அந்த வழக்கு முடிக்கப்பட்டது என்றும் அச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, மதுவுக்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையாகி வாழ்வை தொலைத்துவிட்ட பல இளையோரை மீண்டும் வாழ்வுக்கு கொண்டுவர போராடும் பெற்றோர் குடும்பத்தினர் எல்லாரையும் பெருமையோடு இப்போது நினைத்து பார்ப்போம். மறுவாழ்வு மையங்களில் உடல் விரைத்து வாயில் நுரைத்தள்ளி படுத்திருக்கும் மகனுக்கு அல்லது மகளுக்கு அருகே இரவும் பகலும் கண் விழித்து தவமிருக்கும் பெற்றோரை அல்லது வாழ்க்கை துணையை பார்த்து விசுவாச பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு இதயங்களே, இந்த மறுவாழ்வு மையங்களில் இளையோரும் அவர்களது குடும்பங்களும் மேற்கொள்ளும் முயற்சிகளைக் கண்டு எல்லாரும் மகிழ்வடையப் போவதில்லை. முக்கியமாக இவர்களுக்கு போதைப் பொருள்களை வழங்கி வரும் வியாபாரிகள் இந்த மறுவாழ்வு முயற்சிகளுக்கு எதிரிகள்.
அன்பு நெஞ்சங்களே, 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத துவக்கத்தில் மெக்சிகோவின் புறநகர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் நம்மை நிலைகுலைய செய்கின்றது. மெக்சிகோ நகருக்கருகே ஒரு மறுவாழ்வு மையத்தில் ஒரு நாள் பட்ட பகலில் துப்பாக்கி ஏந்திய 2 அல்லது 3 பேர் நுழைந்தனர். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முயற்சிகளை மேற்கொண்டிருந்த 17 இளைஞர்களை அந்த மையத்தின் வாசலுக்கு இழுத்துச் சென்றனர். வரிசையாக அவர்களை நிறுத்தி ஒருவர் பின் ஒருவராக சுட்டுக் கொன்றனர். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற விழைந்தவர்களுக்கு இவர்கள் நிரந்தர விடுதலை தந்துவிட்ட வெறியில் மறைந்துவிட்டனர். காவல்துறையினர் கொலையாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்று அந்த நாள் செய்தித்தாள்கள் கூறின. அவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார்களா என்பது பெரிய கேள்விக்குறியே.
போதைப் பொருள் வியாபாரம் இன்று உலகத்தில் பல லட்சம் கோடி டாலர்கள் மூலதனத்துடன் நடத்தப்பட்டு வருகின்றது. அரசு அதிகாரிகளின் ஆதரவோடு நடக்கும் இந்த தொழிலால் அழியும் குடும்பங்களின் கதறல்களை இன்றைய விவிலிய தேடலில் ஓரளவு நாம் கேட்க முயன்றோம். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று சிறுவனின் தந்தை எழுப்பிய கதறலைப் போல இந்த உள்ளங்கள் எழுப்பும் கதறல்கள் கட்டாயம் அந்த விண்ணக கதவுகளை திறக்கும். அன்பு இதயங்களே, இந்த புதுமையின் இறுதி வரிகள் இதோ.
தீயாவி அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான்.
போதைப் பொருள் பயன்பாட்டினாலும் நோயினாலும் வாழ்வை இழந்து வரும் பலர் உலகின் கண்களுக்கு இறந்தவர்கள் போல் தெரிந்தாலும் இறைவன் அவர்களை தொட்டு தூக்கி நிறுத்தி மறுவாழ்வு வழங்குவார் என்று இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் நாம் நம்பிக்கை கொள்வோம்.
என் சிறு மனமுன் மனமதில் கொடியாய் படரும், உன் திருவுளமென் உயிரினில் மெழுகாய் பதியும், தன்னை இழக்கும் அள்ளி வழங்கும் அன்பின் இயக்கம் என்னில் தொடங்கும், அணைகள் உடைத்து மகிழ்ச்சி கரைகள் உலகை நனைக்கும், அமைதி பறவை இதய வேளையில் சிறகை விரிக்கும், அகலாது எரியும் அன்பே அகலாகு என் பாதை முன்பே, அகமனம் வழியே நடந்திடும் நதியே, உண்டாடும் என்றாடும் தீர்ந்தாலே போதும் அகலாது எரியும் அன்பே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.